കൺ വിനായകർക്ക് അഞ്ജലി. இன்றைய சைவினதி நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு இனிய பொழுதொன்றிலே உங்களுடன் மகிழ்வோடு இணைந்து சமய சிந்தனை கூறுகின்ற இவ்வேளைதனில், குபேரனுக்கு ஏற்பட்ட சோதனையிலிருந்து எவ்வாறு வெளியேறினார் என்பதை பற்றிய குட்டி கதை கேட்டு சிந்திக்க வாருங்கள். போர் ஏற்பட்ட காலத்தில் எதிரிகளின் சூழ்ச்சியால் தம்மிடமிருந்த செல்வம் அனைத்தையும் இழந்துவிட்டான் குபேரன். இதனால் சிவபெருமானிடம் சென்று தமக்கு நேர்ந்த துன்பத்தை பற்றி முறையிட்டான். நெல்லி மரங்களை நட்டு வளர்த்துவிட்டு அவை வளர்ந்ததும் என்னை வந்து பார் என்று சிவன் கூறினார். செல்வத்திற்கு நெல்லி மரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்த குபேரன் சிவபெருமான் கூறியதனால் எதுவும் பேசாமல் ஆயிரக்கணக்கான நெல்லி மரங்களை வளர்த்தான். நாட்கள் கடந்துவிட்டன. நெல்லி மரங்கள் அனைத்தும் பூத்து காய்த்து குலுங்கின. காய்களெல்லாம் இனித்தன. குபேரனின் வாழ்வு பழமையாக திரும்பியது. சூழ்ச்சி செய்து பறித்த செல்வங்களையெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து குபேரனிடம் திரும்ப கொடுத்தனர். இழந்த நாடுகளெல்லாம் திரும்ப கிடைத்தன. குபேரனை விட பெரிய அரசனெல்லாம் ஓடி வந்து கப்பங்கட்டத் தொடங்கினார்கள். இழந்தவைகளுடன் மீண்டும் புதிய செல்வங்களும் பெருகின. குபேரனுக்கோ மனம் முழுக்க இவை எப்படி சாத்தியமாகின என்ற கேள்வி கணைகளுடன் சிவபெருமானிடம் சென்றார். நெல்லி மரங்கள் வளர்ந்தனவா, செல்வம் இழந்தவையெல்லாம் கிடைத்ததா என்று சிவபெருமான் கேட்க, குபேரன் நடந்தவற்றை கூறி தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தையும் அவரிடம் கேட்டான். அதற்கு சிவபெருமான், நீ வைத்தது நெல்லி மரங்கள் அல்ல, லக்ஷ்மி தேவிகள். உரிய முறையில் அவற்றுக்கு நீர் ஊற்றினாய். அதனால் நீ செய்த பாவங்களை தொலைத்து இழந்த உன் செல்வங்கள் அனைத்தையும் அடைந்தாய் என்று நெல்லிமரம் பூலோகத்தில் உருவான கதையை கூறத் தொடங்கினார். தேவலோகத்தில் இந்திரன் அமுதத்தை உண்ணும்போது அதில் ஒரு துளி பூலோகத்தில் விழுந்ததாம். அதிலிருந்து முளைத்து உண்டானதுதான் நெல்லிமரம். அதனால்தான் நேயர்களே, நெல்லிமரத்தை தெய்வீக மரம் என்று சொல்கிறார்கள். மகாலட்சுமி சொரூபமான நெல்லி மரத்தை வளர்த்து லக்ஷ்மி கடாட்சம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.
நாடக விழா பற்றிய அறிவித்தல். நியூசிலாந்து திருமுருகன் கோவில் மகா கும்பாபிஷேக நிதி திரட்டு முகமாக சென்னையிலிருந்து டாக்டர் ஜெயமோகனின் தயாரிப்பில் அவரும் அவருடைய நாடக கலைஞர்களும் இணைந்து வழங்கும் லாஃபிங்கோ லாஃபிங் தமிழ் நாடக விழா எதிர்வரும் மார்ச் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு, இடம் மைக்கேல் பார்க் ஸ்கூல் ஆடிட்டோரியம், இலக்கம் 55 ஏமி ஸ்ட்ரீட், எலஸ்லி, ஓக்லண்ட். நுழைவுச்சீட்டு விவரம், தனிநபருக்கு $35 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். கடைசி நேர ஏமாற்றத்தை தவிர்த்து கொள்ள நுழைவுச்சீட்டுகளை முன்கூட்டியே இருக்கைகளை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நுழைவுச்சீட்டுகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் அரவிந்தகுமார் 01549-4497 அரவிந்தகுமார் 02159-4497 அல்லது நவா 02732-7-8948 நவா 02732-7-8948 அல்லது சுரேன் 02195-2747 சுரேன் 02195-2747 மற்றும் நுழைவுச்சீட்டுகளை நியூசிலாந்து திருமுருகன் கோவில் காரியாலயத்திலும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அனைவருக்கும் அறிவித்திருக்கின்றோம். எனவே மகா கும்பாபிஷேக நிதி திரட்டும் முகமாக நடத்தப்படும் இந்த நாடக விழாவிற்கு திரளாக வருகிறது ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றது நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபை. நன்றி, வணக்கம். இன்றைய சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு.
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தார்கள். மார்ச் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தார்கள். எதிர்வரும் மார்ச் 16 திங்கட்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் மார்ச் 19 வியாழக்கிழமை அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடுகிறதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயக பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 23 திங்கட்கிழமை மாலை 6 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 23 திங்கட்கிழமை மாலை 6 கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை மாலை 6 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை மாலை 6 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 27 வெள்ளிக்கிழமை மாலை 6 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு ராமபிரானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 27 வெள்ளிக்கிழமை மாலை 6 ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு ராமபிரானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவரின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 28 சனிக்கிழமை மாலை 6 ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் மார்ச் 30 திங்கட்கிழமை மாலை 5 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து சைவ சமயத்தின் தனிச்சிறப்பு என்ற தலைப்பில் கம்பன் கழகம் கம்பவாரதி அவர்களின் சிறப்பு சொற்பொழிவை கேட்கலாம்.
சைவத்துக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்ன, அதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயத்தை நாம் புகழ்ந்து சொல்கிறோம் என்றால் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்றால் உலகத்தினுடைய கேவலங்களில் ஒன்றாக ஒருவரை புகழ்ந்தால் அது மற்றவரை இகழ்வது என்ற கருத்து நம் மனதிலே பதிந்திருக்கிறது. அதை முதலிலே அழித்து விட வேண்டும். ஒருவரை புகழ்வது என்பது இன்னொருவரை இகழ்வதல்ல. என் தந்தை சிறந்தவன், என் தாய் சிறந்தவன் என்று நான் சொன்னால் உன் தந்தை சிறந்தவன் அல்ல என்று பொருள் கொள்வது உன்னுடைய கீழ்மையை தவிர என்னுடைய கீழ்மை அல்ல. இதை நான் முதலிலேயே பதிவு செய்ய விரும்புகிறேன். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளப்பவன் மூடன் உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம் என்ற கொள்கையை ஒத்துக்கொண்டு வாழ்பவன் நான். என்னுடைய சமயமாகிய சைவ சமயத்தினுடைய சிறப்புகள் சிலவற்றை இந்த மன்றத்திலே பதிவு செய்வதை பெருமையாக நான் கருதுகிறேன். சைவத்தினுடைய பெருமை என்ன என்று கேட்டால் பலது சொல்லலாம். நான் அன்றைக்கு நேற்றும் சொன்னேன், சைவத்தினுடைய பெருமைகளிலே மிகச்சிறந்த பெருமை அது கொடுக்கிற சுதந்திரம். சைவ சமயம் தன்னை பின்பற்றியவர்களுக்கு வழங்கிய சுதந்திரத்தை மற்ற சமயங்கள் வழங்குமா என்பது எனக்கு ஐயம்தான். ஏனென்றால் சமயம் என்று வந்துவிட்டாலே அதனுடைய பயன்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி பிறக்கிறது. விஞ்ஞானமா இன்ன செய்யலாம், கணிதமா இன்னது செய்யலாம், தொழில்நுட்பமா இன்னது செய்யலாம் என்று ஒவ்வொரு கல்விக்கும் ஒரு பயன்பாடை வைத்திருக்கிற நாங்கள், சமயத்தினுடைய பயன்பாடு என்ன? அது எந்த சமயமாக இருக்கட்டும், இந்த சைவமாக இருக்க வேண்டும் என்று இல்லை, சமயத்தை பயில்வதாலே நாம் பெறுகிற பயன்பாடு என்ன என்று கேட்டால் வேறொன்றும் இல்லை, ஆன்ம விடுதலை தான் சமய கல்வியினுடைய பயன்பாடு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்ம விடுதலை தான் சமயத்தினுடைய பயன்பாடு. ஆகவே விடுதலை நோக்கி அமைக்கப்பட்ட ஒரு கல்வியே மற்றவர்களை சிறை செய்யுமானால் அந்த கல்வியின் நோக்கம் சிதைக்கப்பட்டதாக ஆகும். சமயங்களை பொறுத்தளவிலே சுதந்திரத்தை அளவுக்கு அதிகமாக ஒரு சமயம் கட்டுப்படுத்துமானால் அது ஆன்ம விடுதலை என்கின்ற அதனுடைய அடிப்படை நோக்கத்தையே மாசுபடுத்துவதாக அமைந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைவர்கள் அதை தெளிவுபட புரிந்து கொண்டார்கள். சைவம் வழங்கிய சுதந்திரம் என்பது வியக்கத்தக்க சுதந்திரம், இது ஒன்று. இரண்டாவது, நான் அதை பற்றி சில விளக்கம் சொல்லுகிறேன். முதலிலே சைவத்தினுடைய பெருமை, அதனுடைய சுதந்திரம். இரண்டாவது, நல்ல சமயத்தினுடைய அடையாளம் என்னவென்றால் அன்பு வளர்ச்சி. இவ்வளவுதான். சைவர்களை கேட்டார்கள், உங்களுடைய சிவம் சிவம் என்று ஒன்றை சொல்கிறீர்களே, சிவம் என்றால் யார், சிவம் என்பதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது திருமூலர் வந்து சொன்னார், அன்பே சிவம் என்றார். சைவத்தினுடைய மிகச் சுருக்கமான விரிவான விளக்கம் இது. சிவம் என்றால் என்ன? அன்புதான் சிவம். இதை அடிப்படையாக கொண்டார்கள் சைவர்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திடுவாரே. அப்போ அன்புதான் சிவம் என்று சைவ சமயம் ஒத்துக்கொண்டு விட்டதென்றால் அதற்கு ஒரு இடர் வருகிறது. என்ன இடர் வருகிறது? அது இடர் என்று சொல்ல முடியாது, அதற்கு ஒரு தேவை வருகிறது. என்னவென்று கேட்டால் மற்ற எல்லாரையும் அது அணைத்துக் கொள்ள வேண்டும். என் சமயம் என்பதற்காக மாற்று சமயத்தை நான் மறுப்பேனானால் நான் சைவன் அல்லன். அதை நன்றாக தெரிந்து கொள்ள, ஒரு உண்மை சைவன் உலகத்தில் உள்ள எல்லாரையும் அங்கீகரிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவன் சைவன். என் சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் மனிதர்கள், என் சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் நல்லவர்கள், என் சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் கொள்கையாளர்கள் என்று சொன்னால் அவன் சைவன் அல்லன். உலகம் முழுவதும் இன்னும் தெளிவுபடச் சொல்வதானால் மனிதர்களை மட்டுமல்ல, விலங்குகளை மட்டுமல்ல, பறவைகளை மட்டுமல்ல, இன்னும் ஆளச் சொல்வதானால் தாவரங்களை மட்டுமல்ல, சிகரம் தொட்டு சொல்வதானால் கல்லை கூட நேசிக்க தட்டு தந்த சமயம் சைவ சமயம். கண்ணப்ப நாயனார் என்கின்ற ஒரு அடியாரை பற்றி பிதக்கலார் சொல்கிற பொழுது சொல்கிறார், ஒரு கல்லுக்கு கண் கொடுத்தான். லிங்கம் என்பது நாம் பார்க்கிற பார்வை, வழிபடுகிற முறையினாலே அது நமக்கு லிங்கம். கண்ணப்பன் லிங்கத்தை வழிபட்டவன் அல்ல, அவனுக்கு அது ஒரு கல். ஒரு கல்லுக்கு கண்ணை கொடுக்கிற அளவுக்கு ஒருவன் உயர முடியும் என்று சொன்ன சமயம் சைவ சமயம். அப்போ அந்த அந்த விரிவு எப்படி வருகிறது என்றால் அன்பே சிவம் என்று உணர்கிற அந்த தன்மையினாலே வருகிறது. நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். சைவத்தை தோத்திரம் சாத்திரம் என்று இரண்டு பகுதிகளாக பிரிப்பார்கள். தோத்திரம் என்ற ஒரு பகுதி, சாத்திரம் என்ற ஒரு பகுதி. அறிவு சார்ந்த பகுதியை சாத்திரம் என்பார்கள். அதைத்தான் நம் தத்துவம் என்று சொல்கிறோம், சித்தாந்த தத்துவம் என்று சொல்கிறோம். சித்தாந்த தத்துவத்தை நான் இப்பொழுது இந்த நேரத்திலே பேசவில்லை, கொடுமையான நேரம் என்று எனக்கு என்னால் உணர முடிகிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில சிறப்புகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றாக நீங்கள் அதை கூர்ந்து கவனியுங்கள். சமயங்களுடனான தங்கள் உறவை தம் சித்தாந்த நூல்களிலே பதிவு செய்கிறார்கள். மற்ற சமயங்களுக்கும் நமக்கும் என்ன உறவு, அந்த உறவை பதிவு செய்ய விரும்பி நான்கு வகையாக அந்த உறவுகளை அவர்கள் பதிவு செய்தார்கள். இது சைவர்கள் பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம். எப்படி செய்கிறார்கள்? இப்போ நமக்கு சாதாரண நம்முடைய உறவுகளிலேயே எப்படி இருக்கிறது உறவு? நெருக்கமான உணர்வு உறவுகள், அது முதல் வட்டத்திலே அந்த உறவுகள் இருக்கும். கொஞ்சம் அதை விட தூர உறவுகள் இரண்டாம் வட்டத்திலே, மூன்றாம் வட்டத்திலே அதை விட தூர உறவுகள், நான்காம் வட்டத்திலே மிக தூரத்திலே இருக்கிற உறவுகள். நான்கு வட்டமாக உறவுகளை வகுத்துக் கொள்கிறோம். வீட்டிலே ஒரு திருமணம் என்றால் நாங்கள் எங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு மட்டும் சொல்ல போகிறோம் என்றால் முதல் வட்டத்திலே சொல்ல போகிறோம் என்று அர்த்தம். விரிவாக செய்ய போகிறோம் என்றால் நாலாவது வட்டம் வரையும் அந்த திருமண செய்தி போக போகிறது என்று அர்த்தம். சைவர்கள் தம் உறவை, சமயங்களுடனான தம்முடைய உறவை வகுத்தார்கள். என்றைக்கு? அன்றைக்கு வகுத்தார்கள். அப்பொழுது இஸ்லாமிய கிறிஸ்தவ பௌத்த சமயங்கள் வரவில்லை. நம்மிடம் இருந்த சமயங்களை பிரித்து வகுத்தார்கள். வகுக்கிற பொழுது நான்கு வட்டங்களாக வகுக்கிறார்கள். முதல் வகுப்பு ஒன்று செய்தார்கள், அகச்சமயங்கள் என்று வகுத்தார்கள். தம்மை மையப்புள்ளியாக வைத்துக் கொண்டு முதல் வட்டத்திலே இருக்கிறவர்களை சேர்க்கிறார்கள், அகச்சமயங்கள். அதிலே ஆறு சமயங்களை வகுத்தார்கள். அதாவது சைவத்திற்கு கொள்கை அளவிலும் வழிபாட்டளவிலும் மிக நெருக்கமாக இருக்கிற ஆறு சமயங்கள். நான் இப்பொழுது பெயர் சொல்லி மெனக்கெடவில்லை. அப்ப அது அகச்சமயம். அதோடு உறவு முடிந்ததா என்றால் இல்லை, இன்னும் உறவான சமயம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், அது கொஞ்சம் சைவத்தை விட்டு சற்று தூர போனாலும் நமக்கு உறவான சமயம் என்று அதை அகப்புறச்சமயம் என்று பிரித்தார். முதலிலே அகச்சமயம் ஆறு, பிறகு அகப்புறச்சமயம் ஆறு. அந்த அளவிலும் உறவு முடியவில்லை என்று சொன்னவர்கள், இன்னும் சற்று தூரமாக இருக்கிறவர்களை இவை புறச்சமயங்கள் என்று ஆறை பிரித்தார்கள். அப்போ அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், இப்ப மூன்று படி வந்துவிட்டது. இன்னும் சற்று தூரத்திலே இருக்கிறவர்களை வகுக்கிற பொழுது அவர்களை புறப்புறச்சமயிகள் என்று பிரித்தார்கள். அப்போ அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம் என்று நான்கு கூறுகளாக பிரித்துக் கொண்டு மற்ற சமயங்களோடு சைவம் உறவு கொண்டாடியது. இதை என்னுடைய நான் படித்ததை சொல்வதற்காக இந்த செய்தி சொல்லவில்லை. முக்கியமான ஒரு செய்தியை இதிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொரு வட்டத்திலேயும் ஆறு ஆறு சமயங்களை வைத்து 24 சமயங்களை வைத்தார்கள். ஒவ்வொரு வட்டத்திலும் அகச்சமயத்தில் ஆறு, அகப்புறச்சமயத்தில் ஆறு, புறச்சமயத்தில் ஆறு, புறப்புறச்சமயத்தில் ஆறு. அப்போ மொத்தம் 24 சமயம். இந்த 24 சமயத்திலே 24வது சமயமாக சைவர்கள் வைத்தது எதனை, அதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முதலாறு, அடுத்தாறு, அடுத்தாறு, அடுத்தாறு என்று வருகிற பொழுது ரொம்ப தூரத்திலே புறப்புற சமயத்திலும் கடைசியாக இருக்கக்கூடிய சமயம் என்று ஒரு சமயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள். அந்த சமயவாதிகளுக்கு பெயர் நிரூச்சிரவாதிகள் என்று பெயர். நிரூச்சிரவாதிகள் என்றால் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோமே நாத்திகர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்களைத்தான் அன்று நிரூச்சிர, அதாவது ஈஸ்வரனை இல்லை என்கிறவர்கள், நிர் ஈச்சுவரர்கள் என்று அவர்களுக்கு பெயர். கடவுள் இல்லை என்கின்ற ஒருவனை கூட, நான் ரொம்ப வியந்த விஷயம், கடவுள் இல்லை என்கின்றான் ஒருவன், அவனை கூப்பிட்டு சைவம் என்ன சொன்னது, நீயும் எனக்கு உறவுதான், கடவுள் இல்லை என்கிறாயா, நீயும் எனக்கு உறவுதான். என்ன உறவு? கொஞ்சம் தூரத்து உறவு, புறப்புற சமயமாக நீ இருப்பாய், ஆனால் நீயும் ஒரு சமயம்தான் என்று அங்கீகரித்தார்கள். எங்காவது ஒரு இடத்திலே இந்த அங்கீகாரம் கிடைக்குமா? அவனோ தூரம் என்று கொண்டு கடவுள் இல்லை என்கிறான், கடவுள் என்ற ஒருவன் இல்லை என்கிறான். கடவுள் இல்லை என்ற கொள்கை இன்று நேற்று வந்தது என்று நினைக்காதீர்கள், அது என்று தொட்டோ ஒரு பகுதி இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. அவன் தத்துவங்களை ஒத்துக்கொள்ளவில்லை. கண்ணால் காண்பது மட்டும்தான் காட்சி என்றான். அவனுக்கு நான்கு பூதங்கள் மட்டும்தான் பிரமாணம். ஆகாயத்தை கூட அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். கண்ணால் காண முடியாததை நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள். அப்போ அப்படிப்பட்ட நிரூச்சிரவாதிகளை நீயும் சமயம்தான் என்று சைவ சமயம் அங்கீகரித்தது. இது கொஞ்சம் ஓவரா இல்லையா என்று இந்த வடிவேலு சொல்லுவாரு, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா என்பது போல. அப்படி கடவுளே இல்லை என்கிறான் ஒருத்தன், அவனை போய் சமய என்கிறாயே, இது ஒரு பொய்மையான அங்கீகாரம் அல்லவா? அதாவது சில பேர் அனைத்து நடக்கிறோம் என்பதற்காக தொடர்பே இல்லாத இடத்திலும் அனைத்து நடப்பதாக காட்டிக் கொள்வார்கள். நெஞ்சத்திலே அந்த அணைப்பு இருக்காது. அந்த பொய்மை பல இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அப்ப சைவமும் அந்த பொய்மையை உட்கொண்டதா? கடவுளே இல்லை என்கிறான் அவன், அவனை போய் சமய என்கிறாயே என்றால் அப்படி பொய்மை செய்தது சைவம் அல்ல. சைவம் என்ன செய்தது என்று கேட்டால், கடவுள் இல்லை என்கிறவனும் சமயம்தான். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள், அதை நான் உங்கள் விளக்கத்துக்காக நான் என்னுடைய பாணியிலே சொல்ல விரும்புகிறேன். ஒரு வகுப்பிலே நான்கு மாணவர்கள், ஒரு வாத்தியார் கேள்வி கேட்கிறார், அஞ்சும் நாளும் எத்தனை, ஐந்தும் நாளும் எத்தனை, இதுதான் கேள்வி. முதல் மாணவன் வகுப்பில் அஞ்சு மாணவர்கள், முதல் மாணவன் அஞ்சு நாளும் ஒன்பது என்று சரியான பதிலை சொல்லுகிறான். அவனை நடுவிட மையப்புள்ளியா வச்சு கொள்வோம். அடுத்த மாணவனை வாத்தியார் கேட்கிறார், நீ சொல்லு இதுக்கு என்ன விடை என்று சொன்னால், அவன் சொன்னான் ஐந்து நாளும் ஏழு என்றான். எப்போ நான் சொல்றேன் பாருங்க, கல்வியிலே கற்பிக்கிற பொழுது மூன்று நிலை உண்டு. ஒன்று ஐயம், அடுத்தது திரிவு, அடுத்தது தெளிவு. தெளிவுதான் கல்வி. ஆனால் தெளிவு வருவதற்கு முன்பு பல பேருக்கு ஐயமும் வரும், திரிபும் வரும். ஐயம் என்றால் என்ன என்றால், நம் நூலாசிரியர்கள் சொன்னார்கள், அதுவோ இதுவோ என்று குழம்புவது ஐயம். திரிபு என்றால் என்னவென்று கேட்டால், அதை இதாகவும் இதை அதாகவும் நினைப்பது திரிபு. அதான் கற்கிற பொழுது ஐயம் திரிவர கற்க வேண்டும் என்கிறார்கள். இப்போ முதல் மாணவன் 9 என்று சொன்னானே, 5, 4, 9 என்று சொன்னானே, அவன் தெளிவு பெற்றவன். இப்ப இரண்டாவது மாணவன் 7 என்கிறான், இப்ப அவனுக்கு குழப்பம் வந்து விட்டது. அடுத்த மாணவன் சொன்னான், மூன்றாவது மாணவன் சொன்னான், 4 என்றான். அப்ப பாருங்க, அவர் அறிவை பொறுத்து பதில் வருகிறது. 5, 4, 9 ஒருவன், 7 என்கிறான் ஒருவன், அடுத்தவன் 4 என்கிறான். மற்றவன் சொன்னான், கடைசி மாணவன், அவன் கடைசி வாங்கிலே இருக்கிற கடைசி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவன், அவன் சொன்னான், 5, 4, 0 என்றான். 5, 4, 0 என்கிறான். அவன் தான் இந்த நாத்திகவாதி. 5, 4, 0 என்றானே, அவன் தான் இந்த நாத்திகவாதி. இப்போ அவனை போய் எப்படி நாங்கள் ஒரு சமையாக ஏற்கலாம் என்றால், இந்த உதாரணத்திலேயே நான் பதில் சொல்லுகிறேன். இப்ப 5, 4, 9 என்றவன் அந்த வகுப்பிலே மாணவனா இல்லையா? மாணவன் தான். 5, 4, 7 என்றவன் மாணவன் தான். 5, 4, 4 என்றவன் மாணவன் தான். 5, 4, 0 என்றவனும் மாணவன் தான். பரீட்சையிலே ஒரு எழுதி பூச்சிய விடை எடுத்து வந்தால் அவன் மாணவன் இல்லை என்று சொல்ல முடியுமா? அவனும் மாணவன் தானே. எப்படி அவனை மாணவனாக அங்கீகரிக்கிறோம்? அவனும் தேடி இருக்கிறான், ஆனால் பிழையான விடைக்கு வந்திருக்கிறான். தேடினான் என்பது உண்மை. ஆகவே கடவுள் இல்லை என்று எவன் சொல்லலாம் என்றால், கடவுளை தேடினவன் தான் இல்லை என்று சொல்லலாம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழில் ரொம்ப ஆழமான தமிழ். அவர்கள் ஒரு உண்மை சொன்னார்கள். ஒரு உண்மையை நிரூபிப்பதற்கு 10 பிரமாணங்களை அவர்கள் உட்கொண்டார்கள். ஒரு உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்றால் 10 பிரமாணங்கள். அதிலே ஒன்று இன்மை, ஒன்று இன்மை. அதாவது இந்த இடத்திலே குடம் இல்லை, நான் சொல்லுகிறேன், இந்த இடத்திலே குடம் இல்லை. இப்ப நான் என்ன சொன்னேன்? இன்மை சொன்னேன். என்ன ஆயிற்று? இந்த இடத்திலே குடம் இல்லை என்று நான் சொன்னபடியால், இந்த இடத்திலே குடம் இல்லையே தவிர எங்கோ ஒரு இடத்தில் குடம் இருக்கிறது என்று உண்மை நிரூபணமாயிற்று. அதான் இன்மை நிரூபணமாகிற இடம். இல்லாத பொருளை இல்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? அப்போ கடவுள் இல்லை 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 என்று சொல்கிறான் என்றால், ஒருவன் அவன் அதன் மூலமே கடவுள் என்ற ஒரு பொருளை நிரூபிக்கிறான். இந்த உண்மையை ஒத்துக்கொண்டபடியால் தான் சைவ சமயம் கடவுளை தேடி பிழையான முடிவெடுத்த நிரீச்சரவாதி என்கின்ற நாத்திகனையும் சமயங்கள் லிஸ்டிலே சேர்த்துக் கொண்டு அதை உறவு கொண்டாடிய பெருமை சைவத்துக்கு உண்டு.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுறுகின்றன. நன்றி, வணக்கம்.